இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று 2026 ஆண்டு மே மாதம் 29 தேதி தமிழிற்கு பராபவரிடம் வைகாசி மாதம் 15 நாள் இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரியா நாட்காட்டியில் 1447 ஆண்டு ஜுல்ஹிஜா மாதம் 11 நாள் மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. பொதுவாக ஒழுக்கமுடைமை என்று கூறியவர் பிறவர்த்தார்க்கு மட்டும் கூடா ஒழுக்கம் என தனியே கூறுதல் கருதத்தக்கது. அகதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று துறவரத்தை சுட்டியவர் அங்கனம் பழிக்கும்படியான கூடா ஒழுக்கத்தை திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தில் கண்டிக்கிறார். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 7 குறள், 277 குறள். வெளித்தோற்றத்தால் குன்றுமணியின் புறத்தோற்றத்தை கண்டாற்போல செம்மை உடையாராயினும் அக்குன்றுமணியின் மூக்கு கருப்பாக இருப்பது போல உள்ளம் இரண்டவர்களையும் உடையது இவ்வுலகம். துவராடை செந்நிறமாக இருப்பதையும் நினைப்பூட்டும் இது. துறவர வேடம் மனத்தோடு பொருந்தாவிட்டால் மிக கேவலம் என்று இந்த குறள் இடித்துரைக்கிறது. புறம் குன்றி கண்டனையாரேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடைத்தே. போலி துறவியாடையில் ஆசாரத்தில் ஆசிரமத்தில் ஆரவார பேச்சில் ஆண்டவன் பூசையில் தூய்மை துப்புரவு கனம் கவர்ச்சி ஞானம் மோனம் இவற்றை காட்டுகிறானே தவிர அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை வேறு. அவன் மனதில் எத்தனையோ ஆசைகள். உண்மை துறவி உள்ளத்தில் மாசற்றவன். ஆசைகளை உண்மையிலேயே வென்றுவிட்டவன் அவன். தவத்தியில் பாசத்தை சுயநலத்தை இன்ப நாட்டத்தை எரித்து விட்டவன் அவன். இன்பமோ துன்பமோ சங்கடமோ சஞ்சலமோ அவனை ஒன்றும் செய்யாது. கண்ணாடி கூண்டுக்குள்ளே வைத்த தீபம் போல சலனமின்றி வாழ்வான். அவன் கந்தை உடுத்தி திரியலாம், ஆனால் அவன் உள்ளம் கதிர்மணி விளக்கு. ஊரெல்லாம் திரியலாம், ஆனால் தன்னில் ஊன்றி வாழ்கின்றான். போலித் துறவிக்கோ தோற்றம்தான் பற்றற்ற பான்மைக்கு பகட்டான விளம்பரம். உள்ளம் பாலும் குகை பச்சை இருட்டு. காவியாடையின் ஒளி அவனது அறிவில் இல்லை. மலர் ஊவி செய்யும் பூஜையின் விளக்கமாகிய கருணை அவன் மனதில் இல்லை. சாத்திர படிப்பின் பயனாகிய புலனடக்கம் அவனிடம் இல்லை. இறையன்பின் பயனாகிய தன்னை இழத்தல் இல்லை. இந்த நிலையில் வெறும் சுமைதாமே காவி உடையும் மற்ற துறவு சின்னங்களும். புறம் குன்றி கண்டனையேறேனும் அகம் குன்றி மூக்கிற்கரியார் உடைத்தே. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 7 குறள், 277 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பான சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நச்சிந்தனை பகுதியில் வாழ்க்கையின் தத்துவங்கள் பற்றிய அழகானதொரு சிந்தனை தொகுப்பினை அண்மையில் நண்பர் ஒருவர் அனுப்பி வைத்திருந்தார். அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியுடன் முனைகிறேன். வாழ்க்கை என்பது என்ன? இந்த தலைப்பையே உங்களுக்குள் ஒவ்வொரு முறையும் கேட்டு பாருங்கள். உயிரோடு இருப்பதா, மகிழ்ச்சியாக இருப்பதா, பணம் புகழை தேடி தலைதெறிக்க ஓடுவதா, தோல்விகளில் கற்றுக்கொள்வதா, தன்னலமற்ற அர்ப்பணிப்பா, தத்துவங்களின் அணிவகுப்பா, இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்தவர் அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். வாழ்க்கை என்பது ஓர் அனுபவம், ஆளுக்கு ஆள் மாறுபடும். சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது. முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்க வைக்கிறது? சிந்திக்கும் மனிதன் தெளிவடைந்தானா என்றால் அதுதான் இல்லை. மேலும் மேலும் குழம்பி முடிவில் தற்கொலையில் வாழ்வை பறிகொடுக்கிறான். இறைவனால் இவ்வுலகில் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சி எதுவுமே இல்லை. விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதும் இல்லை. காரணம், அவைகளுக்கு முடிவை பற்றிய பயம் இல்லை. அந்த வகையில் அறியாமை ஒரு வரம். தான் அறிவாளி என்று கருதப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை. காரணம், அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகிறது. அது என்ன? தன்னம்பிக்கை. மனோபலம் உள்ளவனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். வாழ்க்கையை பற்றி தீர்மானமான விளக்கம் எதுவும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மனோபலம் ஒன்று மட்டுமே தீர்வாக அமைகிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை அனுபவங்களே அவர்களின் வழிகாட்டி. அனுபவங்களில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டவன் ஜெயிக்கிறான், கற்றுக்கொள்ளாதவன் தவிக்கிறான். அனுபவம் என்ற பள்ளியில் மூடன் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டான் என்கிறது ஒரு ஜெர்மனிய பழமொழி. அப்படி கற்றுக்கொள்ளாதவரை வாழ்க்கை அவனுக்கு வசப்படாது. மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதன் பலவிதத்தில் மாறுபடுகிறான். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில், தன் தேவைகளை தானே தேடி பூர்த்தி செய்து கொள்வதில், நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதத்தில், பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பதில், இத்தனையும் பெற்று சிந்தித்து செயற்படும் திறன் பெற்றுவிடுகிறான். சில நேரங்களில் மிருகத்தை விட கீழ்நிலைக்கு வந்து விடுகிறான். போகும் திசை தெரியாமல் மயங்கி நிற்கிறான். அப்போதுதான் வாழ்க்கையில் பயம் ஏற்படுகிறது. துன்பம் துரத்தும் போது ஆன்மீகமும் அறிவியலும் அவனுக்கு துணை போவதில்லை. தோல்விக்கு பின் கிடைக்கும் வெற்றிக்காக காத்திருக்க அவனுக்கு பொறுமையில்லை. தோல்வியே வாழ்க்கை என்று முடிவு செய்து தனக்கு சோகமான முடிவை தேடிக்கொள்கிறான். தோல்விகள் நமக்கு நல்ல அனுபவங்களை தந்து நம்மை பலசாலியாக்குகிறது. என்ன நேயர்களே, இன்றைய சிந்தனை உங்கள் அனைவரையும் வாழ்க்கையின் தத்துவங்களை சிந்திக்க தூண்டியதா? இதன் தொடர்ச்சியோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரார்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்றைய இளந்தலை நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க வருகின்றார் ஐஸ்வர்யா ஞானகரன். ஞானகரன் நிர்மலா தம்பதிகளின் புதல்வியான ஐஸ்வர்யா ஞானகரனின் பதிவினை கேளுங்கள்.
சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். பாரதியார். பாரதியாரின் முழு பெயர் சின்னச்சாமி சுப்பிரமணிய பாரதி ஆகும். அவர் 11ஆம் தேதி மார்கழி மாதம் 1882 ஆண்டு பிறந்தார். தமிழ்நாட்டில் உள்ள எட்டியபுரத்தில் பிறந்தார். அவர் ஒரு தமிழ் புலவர் கவிஞர் ஆவர். அவர் ஒரு புரட்சி கவிஞர் ஆவர். அவர் முன்னே பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடினார். அவர் 7 வயதிலேயே தமிழ் பாடல்களை எழுதத் தொடங்கினார். பாரதியாரின் பாடல்கள் மிகவும் எளிமையானவை. தமிழர்கள் பாரதியாரை மகாகவி என்று அழைக்கின்றார்கள். பாரதியாரின் மனைவியின் பெயர் செல்லம்மா. பாரதியார் புரட்டாதி மாதம் 11ஆம் தேதி 1921 இயற்றினர்.
ஐஸ்வர்யா ஞானகரனின் பதிவினை தொடர்ந்து வருவது சண்விகா கௌரி சங்கரின் பதிவு ஒன்று. சண்விகா கௌரி சங்கர் திவிஷா தம்பதியினரின் மகளாவார்.
சங்கநாதம் வானொலி நேர்களுக்கு அன்பு வணக்கம். ஆப்பிளில் தொடங்குகிறது ஆங்கிலம், தமிழோ அம்மாவில், என்றொரு குறுமொழி உண்டு. ஆம், இவ் அவனியில் ஒவ்வொன்றிற்கும் அழகானதும் ஆழமானதுமான ஒவ்வொரு தொடக்கம் உண்டு. கெல் தோன்றி மண் தோன்றா காலத்து சங்கத்தமிழர் எமது கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்றவரையும் பல்வேறுபட்ட காலங்களில் தொடக்க புள்ளிகளை கொண்டுள்ளன. இவற்றில் பண்பாட்டை பற்றி பேச வந்துள்ள நான் சண்விகா கௌரி சங்கர். பண்பாடு என்றால் பண்பட்டு ஒழுகுதல் என்று பொருள். ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கை முறை, நம்பிக்கைகள், கலை, மொழி மற்றும் பழக்க வழக்கங்களை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த அடையாளமே பண்பாடு ஆகும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வெவ்வேறு விதமான பண்பாடுகள் காலப்போக்கில் உருவாக்கப்பட்டன. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்றார் நாமக்கல் கவிஞர். மொழி, இலக்கியம், கலை, நன்றி மறவாமை, விருந்தோம்பல், உணவு முறை, ஆடை, விழாக்கள் போன்ற இன்னும் பல எமது பண்பாட்டின் அங்கங்களாகும். தமிழர் பண்பாடு என்பது எல்லை இல்லாத சமுத்திரம் போன்றது. அதனை முழுமையாக விவரிக்க எனது அறிவிற்கு முடியாது. எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூறி செல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்றை குடும்பத்தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மெற்றை கருமங்கள் செய்தே மெனை வாழ்ந்திடச் செய்பவள் என்னை என்னும் பாரதியாரின் கவிதையை போன்றவே அழகிய குடும்ப கட்டமைப்புடையவர்கள் நாங்கள். உண்பது நாளி உடுப்பது இரண்டே என்கின்ற புறநானூறு பாடலின் செல்வத்தின் தன்மை உணர்ந்து ஈகை என்கின்ற குண இயல்பை தளமாக உடையவர்கள். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கும் அமைதி வழிகாட்டும் அன்பு மொழியை ஆதாரமாக கொண்டவர்கள் நாங்கள். நன்றி மறத்தல் நன்றன்று என்ற பொய்யாமொழி புலவனின் வாக்கிற்கேற்ப எமது வேளாண்மைக்கு உதவி செய்யும் கதிரவனுக்கு நன்றி செலுத்தவே தைப்பொங்கல் என்னும் விழா எடுக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்ன யாதும் ஊரே யாவரும் களீர் என்று எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்பதை ஆணிவேராக கொண்டவர்கள். இவ்வாறு எமது பண்பாட்டை எல்லைகள் இன்றி கதைத்துக் கொண்டே போகலாம். ஒழுகாப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயிர் பண்பாட்டையும் பண் பாடுமெனமே என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அந்த பதிவினை தொடர்ந்து வருவது ரமேஷ் துஷாரா தம்பதியினரின் மகளான விதுஷா ரமேஷின் பதிவொன்று.
சங்கநாத வானொலி நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். இளந்தலை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருப்பது நல்லூரும் நாவலரும். எமது தாய்நாடான இலங்கையிலே ஜல்பான நகரில் பிரசித்தியுடன் விளங்கும் பழம்பெரும் கோவில் நல்லூர் முருகன் கோவிலாகும். இக்கோயிலிலே ஆண்டுதோறும் நிகழும் திருவிழாவில் முருகப்பெருமானை வணங்கவும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கவும் பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்து கூடி சுவாமி தரிசனம் செய்து முருகப்பெருமானிடம் அருட்கடாட்சம் பெறுவார்கள். இன்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு எமது தாய்நாட்டில், குறிப்பாக எமது ஈழ தமிழகத்தில், அந்நிய ஆட்சியின் பயனாய் மதம், மொழி, நாகரீகம் யாவும் வேறுபட்டு பல சமயங்கள் பரவி படர்ந்து மக்களை மயக்கிய நிலையில் தமிழ் அன்னையின் தவ புதல்வனாய் சமயத்தின் தனி கொழுந்தாய் சைவமும் தமிழும் புத்துயிர் பெற்று தழைக்க பரசமயம் கொளதியாய் 1822 ஆண்டு ஜால் நல்லூரிலே கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மை தம்பதிகளுக்கு அருந்தவ புதல்வனாய் எமது ஆறுமுக நாவலர் அவர்கள் அவதரித்தார். நாவலர் பெருமான் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் பெற்றிருந்த தேர்ச்சியை வெளிநாட்டறிஞரும் பாராட்டுவர். இவர் சைவம், தமிழ் எனும் இரண்டின் வளர்ச்சியின் தனக்குள்ள ஆர்வத்தை பிறருக்கும் ஊட்ட கருதி ஓய்வு நேரங்களில் பலருக்கும் பாடஞ்சொல்லிக் கொடுப்பார். மேலும் சைவ பிரசங்கங்கள் செய்தும் வேத புராண விளக்க நூல்கள் எழுதியும் மக்களிடையே சைவ சமயம் பற்றி புத்துணர்வை ஏற்படுத்தினர். இளமையின் கல்வி சிலையில் எழுத்து என்பது கிணங்க சிறுவர்களிடையே சைவநறி கல்வியை வளர்க்க திட்டமிட்டார். பால பாடம், சைவ வினாவிடை, இலக்கண வினாவிடை, இலக்கண சுருக்கம், பெரிய புராண வசனம், திருவிளையாடற் புராண வசனம், நன்னூற்காண்டிகை, உரைப்பதிப்பு முதலிய நூல்களை எழுதி பதிப்பித்து இளவயதினர் உள்ளத்தில் சைவம் எனும் வித்தை ஊன்றி வளரச் செய்தார். ஆங்கில மொழியிலிருந்த கிறிஸ்தவ பைபிள் நூலை தமிழ் மொழியில் பெயர்த்தார். எமது தாய்மண் நாம் ஈழத்தில் மட்டுமன்றி அண்டை நாடாகிய இந்தியாவிலும் தொண்டுகள் பல செய்தார். இந்தியாவிலே சிதம்பரத்திலே சைவ வித்யாசாலையை நடாத்தினார். சென்னையிலே தமிழ் அச்சியந்திர சாலையையும் நிறுவி வீட்டிலிருந்த நூல்களை புதிதாக எழுதிய நூல்களையும் சைவ சமய அறிவு வளர்ச்சிக்கான துண்டு பிரசுரங்கள், பிரசமய கண்டன அறிக்கைகள் முதலானவற்றை அச்சிட்டார். இந்தியாவில் அவர் வழங்கிய சொற்பொழிவு பல. திருவாவடுதுறை ஆதீனம் இவருடைய நாவன்மையை பாராட்டி நாவலர் என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இக்கணம் தமிழையும் சைவத்தையும் இடுக்கண் என போற்றி பாதுகாத்த பெருந்தகை 1879 ஆண்டு அமர வாழ்வேந்தினார். தமிழ் பேராசிரியர் சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் நாவலர் பெருமானின் சிறப்பை பின்வருமாறு போற்றுகிறார். நெல்லை ஆறுமுக நாவலர் பிறந்திலேர் சொல்லு தமிழ் எங்கே, சுருதி எங்கே, எல்லவரும் ஏத்து புராண ஆகமங்கள் எங்கே, பிரசங்கம் எங்கே, ஆத்த நிறை எங்கே அறை, இது எத்துணை அழகான வேண்பா. ஆறுமுக நாவலர் பிறக்காமல் இருந்தால் சைவமும் தமிழும் எக்கதி அடைந்திருக்குமோ. எம் அனைவரையும் புன்னறியில் செல்ல விடாமல் நன்னறியில் ஒழுக்க வைத்த வள்ளலாகிய நாவலர் பெருமாளுக்கு ஈழ மக்கள் அவர் பிறந்த அவரை அந்நிலைக்கு உயர்த்திய ஊரிலேயே சிலை வைத்து அஞ்சலி செலுத்துவது எவ்வளவு பொருத்தமானது. நாவலருடைய உருவச்சிலை நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு அருகில் நாவலர் வீதியிலே அமைந்திருப்பது பலரும் அறிந்ததே. வாழ்க நாவலர் பெருமானின் சேவை, வளர்க்க சைவமும் தமிழும். நன்றி.
இன்றைய சங்கநாதத்தின் இளந்தளிர் நிகழ்ச்சிக்காக தங்கள் பதிவுகளை தந்து பங்களிப்பை செய்தவர்கள் ஐஸ்வர்யா ஞானகரன், சண்விகா கௌரி சங்கர், விதுஷா ரமேஷ். இவர்கள் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
வீர வணக்க நிகழ்வு நியூசிலாந்து. 2009 ஆண்டு மே 18 வரை தமிழீழ விடுதலைக்காக வீரச்சாவை தழுவியவர்களுள் இதுவரை மாவீரர்களாக வெளிப்படுத்தப்படாதவர்களில் தமிழீழ விடுதலை புலிகளின் அனைத்துலக தொடர்பக பொறுப்பாளர் மணிவண்ணன் காஸ்ட்ரோ உட்பட இம்மால் உறுதிப்படுத்தப்பட்ட மாவீரர்களுக்கான வீர வணக்க நிகழ்வு நடைபெறும் நாள் 31 திகதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் நடைபெறும். இடம் ராயல் ஓக் இன்டர்மீடியட் ஸ்கூல் ஹால், இலக்கம் 74 சைமன் ஸ்ட்ரீட், ராயல் ஓக், ஓக்லாந்து 1061. வீரத்தின் வித்துகளுக்கு வணக்கம் செலுத்த அனைவரையும் அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு. மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள் 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 6 திகதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி தொடக்கம் 9:30 மணி வரை. இடம் மேரோட் போர் நினைவு மண்டபத்தில் அமையவுள்ள பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அரங்கத்தில் தமிழ் திருவிழாவாக தமிழ் மொழி விழா, இயல், இசை மற்றும் பல்வேறு போட்டிகள் என்ற வகையில் தமிழர் பெருமையை கொண்டாடுகிற தமிழ் விழா நிகழ்ச்சி மற்றும் தமிழ் மொழி போட்டிகள் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி நேயர்களே.
ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதே போன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்துக் கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாரீர். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
SPS மற்றும் MASMAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஆக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ் இலக்கம் 9 ஆக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் SVS MASMAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0211-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MASMAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஆக்லாந்து. மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம்தமிழுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் நேயர்களே வணக்கம். ஆசாக என்றே யாண்டுலன் கொள்ளோ என்கிற செவ்வியல் தொடர் எப்படி இன்டர்டெக்சுவல் என சொல்லப்படுகிற இலக்கிய தொடர் ஆளும் தன்மை என்கிற இலக்கிய கோட்பாட்டிற்கு ஏற்ப செவ்வியல் இலக்கியங்களில் அமைந்திருக்கிறது என்பதை இங்கே நாம் காணுகிறோம். ஒரு முன்னோடி கவிதையை முன்மாதிரியாக கொண்டு கவிதை எழுதுதல் இயல்பு என்பார் தாக்க கோட்பாடு பற்றி பேசுகிற ஹெரால்டு ப்ளூம் என்கிற அறிஞர். அதே போல இந்த இன்டர்டெக்சுவாலிட்டி என சொல்லப்படுகிற இலக்கிய தொடர் ஆளும் தன்மை அல்லது பணுவலிடை தன்மை என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். இந்த இன்டர்டெக்சுவாலிட்டியை பற்றி பிரெஞ்சு அறிஞர் ஜசூர், ரஷ்ய அறிஞர் பக்தின், ஜூலியோ கிறிஸ்டோவா, ரோலன் பர்த் போன்ற பல்வேறு அறிஞர்கள் பேசுகிறார்கள். தமிழில செவ்வியல் இலக்கியத்தில குறுந்தொகை 176 பாடல், 325 பாடல். அதை போலவே இந்த ஆசாக எந்தை ஆண்டுலன் கொள்ளோ என்கிற தொடரை கையாண்டு இருக்கிற புறநானூறு 367-235 இந்த 4 பாடல்களிலும் இந்த ஆசாக எந்தை ஆண்டுலன் கொள்ளோ என்கிற இலக்கிய மேற்கோள் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் யார் முதலில் எழுதினார்கள் என்பது அறியப்படவில்லை. ஆசாக எந்த என்றால் எனக்கு 10 கோடாக விளங்குகிற என் தந்தை, எனக்கு 10 கோடாக விளங்குகிற என் தலைவன், எனக்கு உறுதுணையாக விளங்குகிற என்னுடைய காதலன் அல்லது என்னுடைய கணவன் என்கிற பொருள் இந்த சொல்லாட்சி வருகிறது. யாண்டுளன் கொள்ளோ, அவன் இப்போது எங்கு இருக்கிறானோ. நான்கு பாடல்களுமே அவலச்சுவை இருக்கிற பாடல்கள். ரெண்டு குறுந்தொகை பாடல்களிலும் அசப்பாடல்கள், ரெண்டு புறப்பாடல்கள். ஒரு நாள் வாரலும் இரு நாள் வாரலும் பல நாள் வந்து பனிமொழி பயிற்றி என் நன்னர் நெஞ்சம் நெகிழ்ந்த பின்றை. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, பல நாள் வந்து என் நெஞ்சத்தை உருக்கிய அந்த ஆசாகு என்றை ஆண்டுளன் கொள்ளோ, என்னுடைய காதலன் எங்கே இருக்கிறானோ, இப்ப அவன் வரவில்லையே, வேற்று நாட்டிலிருந்து பெய்த மழை இங்கே அப்படியே சேருமாக குலைந்திருப்பது போல் என் நெஞ்சம் குலைந்திருக்கிறதே. அடுத்த பாடல் நண்பர்களே, சேரும் சேரும் என்றலின் மன்னி கழிக என்றேனே, என் கணவன் நான் பொறுவயிர் பிரிவேன் பிரிவேன் என்றான் போய்த்தொல அப்படின்னு. ஆசாக எந்த யாண்டுளன் கொள்ளோ, அவன் எங்க இருக்கிறானோ தெரியலையே. ரொம்ப அருமையான தொடர் நண்பர்களை அடுத்து வருவது. கருங்கால் வெண்குருகு மேயும் பெருங்குளமாயிற்று என் இடைமுலை, என்னுடைய இரண்டு முலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி குருகுகள் மெய்கிற குளம் போல கண்ணீரால் தேங்கி நிற்கிறதே. இங்கே இந்த ஆசாகி என்பது எந்த என்பது கணவன் என்கிற பொருள்ல, முதல்ல காதலன் அடுத்து கணவன்கிற பொருள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் என்பதுல. அதே போல புறநானூற்றில் அந்த வரிகள் எப்படி வருகின்றன, ஆசாகி எந்தை யாண்டுளன் கொள்ளோ, குன்றத்து அண்ணன் களிரோடு பற்றோன் பம்பலன் போல தோன்றும். போர்க்களத்துல அவன் உடல் கிடக்கிறது, குன்று போன்ற யானையை கொன்றுவிட்டு அயலான் போல அவன் இங்கே விழுந்து கிடக்கிறான். உப்பு வணிகர்கள் நொண்டியான காளையை விட்ட போது அது தன் சுற்றி இருக்கிற பயிர்களை மேய்வது போல எதிரி வீரர்களை எல்லாம் இவன் கீழே விழுந்து கொன்றான். அதை பார்த்துவிட்டு மாற்றானும் தற்கொலை செய்து கொண்டான். அத்தகைய என்னுடைய தந்தை, என்னுடைய தலைவன், தந்தைனா தன் ஐனா தலைவன்கிற பொருள் நண்பர்களே. அப்போ என்னுடைய அந்த தலைவனுடைய பிணம் எங்கே கிடக்கிறது, அப்ப எம் ஐ அல்லது எம் ஐ அந்த ராயல் வீர் எந்த என வருகிற சொல்லாச்சு இங்க பார்க்கிறோம் நண்பர்களே. புறநானூற்றி 235 பாடல்ல அவ்வை பாடல், சிறியர்கள் பெரியனே எனக்கேயும் அண்ணே, கொஞ்சமா கலந்தா எனக்கு தருவானே, பெரியர்கள் பெண்ணே யாம் பாட தான் மகிழ்ந்துண் என்ன பாட சொல்லிட்டு மகிழ்ச்சி அவன் அந்த கல்லை குடிப்பானே. ஆசாக எந்தை எனக்கு பற்றுக்கோடாக இருந்த என்னுடைய தலைவன் யாண்டுளன் கொள்ளோ. இந்த இடத்துல நண்பர்களே அவன் போர்க்களத்துல இறந்து போறான். அவனுடைய உயிர் இப்போது எங்கே இருக்கிறதோ, அவனுடைய ஆன்மா அல்லது அவனுடைய ஆவி, அவன் உயிர்ங்கிற பொருள் எந்தங்கிறது என் தலைவனுடைய உயிர் என்கிற பொருள் இங்க வந்திருக்கிறது. இனி பாடுநரும் இல்லை, பாடுநருக்கு உண்டு ஈகனரும் இல்லை, இனிமேல் அவனை புகழ்ந்து பாடுவதற்கும் யாரும் இல்லை. அப்படியே யாராவது ஒரு மன்னரை ஒரு புகழ்ந்து பாடினாலும் அதற்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி தருவானே, அப்படி போல ஈகை செய்பவர்கள் இங்கு யாரும் இல்லை என சொல்லப்படுகிற இந்த வரிகள் இருக்கின்றனவே, இந்த வரிகள் நான்கு பேரால் எழுத்தாளப்படுகிறத நம்ம பார்த்து, இதுதான் இன்டர்டெக்சுவாலிட்டி என மேலை நாட்டு அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த முன்னோடி கவிஞர்களை மாதிரியாக கொண்டு எழுதுவது என்பது தமிழிலேயும் இருந்திருக்கிறது. இதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. இன்னொன்னு, தன்னுடைய கவிதை தனித்தன்மை வாய்ந்தது என்பதையும் இவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஐயா மருதநாயகம் அவர்கள் மேலை நோக்கில் தமிழ் கவிதைகள்ங்கிற அந்த நூல்ல ரொம்ப சிறப்பாக குறிப்பிடுகிறார். இந்த மேலை நோக்கில் தமிழ் கவிதைகள் அவர் 30 கட்டுரைக்கு மேல் எழுதியிருக்கார். ஒவ்வொன்றும் நாம் வாசிக்க வேண்டியவை. நன்றி.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.